அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் பாரத் தமிழ் வலைவழி பக்கத்தின் மனம் நிறைந்த வாழ்த்துகள். இன்று உங்களுக்கான சிறப்பு பகுதி ஆடு ஜீவிதத்தின் தொடர்ச்சி. எப்படியாவது அங்கிருந்து தப்பித்து விட வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்தை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு கால்கள் தள்ளாட விரிந்து கிடந்த அந்த பாலைவனத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். இப்போது நினைத்து பார்க்கும்போது அந்த நேரத்தில் என் மனம் முழுக்க வெறுமையை நிறைந்திருந்ததாக தோன்றுகிறது. அதற்குள் பயங்கரன் ஆடுகளையும் விரட்டி கொண்டு வெகு தூரத்துக்கு போய்விட்டிருந்தான். கண்முன்னால் விரிந்து கிடந்தது பாலைவனம். நான் கேள்விப்பட்டிருப்பதை விட, எப்போதோ சில சினிமாக்களில் பார்த்திருந்த பாலைவனங்களை விட இது மிக வித்தியாசமானதாக இருந்தது. பாலைவனம் என்று கேட்டவுடனே சற்றென்று நம் மனதில் அலையடிக்கும் மணலும் மணல் மேடுகளும் தானே தோன்றும். ஆனால் இங்கோ அப்படி ஒரு மணல் பரப்பையே பார்க்க முடியவில்லை. உறைந்து கெட்டிப்பட்ட மண் உருளை கற்கள். நம்முடைய கிழக்கு பிரதேசங்களில் இதை போன்ற நில அமைப்பை சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஆனால் அங்கெல்லாம் இது போன்ற கட்டாந்தரையிலும் கூட ஏதோ சில காட்டு செடிகள் படர்ந்து கிடக்கும். இங்கோ மருந்துக்கு கூட பச்சிலையை பார்க்க முடியவில்லை. தரிசாக கிடக்கும் மலட்டு பூமி. நீ எதற்காகத்தான் இந்த ஆடுகளையும் விரட்டி கொண்டு நாங்கள் வெளியே போகிறோம்? தமது பூர்வ ஜென்ம வாசனையால் ஆடுகள் பூமியை மோந்து புல் தேடி அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்ததே தவிர அவற்றின் வாயில் எதுவுமே அசையாடவில்லை. கொஞ்ச நேரத்தில் நான் பயங்கரனுக்கு அருகில் போய்விட்டேன். ஆடுகளை நடக்க விட்டுவிட்டு அங்கே கிடந்த ஒரு சிறிய கல்லின் மீது உட்கார்ந்திருந்தான் அவன். செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. எதுவும் புரியாமல் நானும் சற்று தொலைவில் கிடந்த ஒரு கல்லில் போய் உட்கார்ந்து கொண்டேன். நல்ல சந்தர்ப்பம். இப்போதாவது இவனிடம் எதையாவது கேட்கலாமே என்று தோன்றியது. ஆனால் எந்த மொழியில் பேசுவது? மொழியை தவிர என் கைவசம் இருக்கும் ஒரே ஆயுதம் சைகை மொழிதான். ஆனாலும் அதை பார்ப்பதற்கு அவன் என் பக்கமாக திரும்ப வேண்டுமே. அவனோ வேறெங்கையோ அல்லவா வெறித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வை இந்த பூமியையும் வானத்தையும் கடந்து வெற்று சூனியத்திற்குள் போய் உறைந்து விட்டதாக எனக்கு தோன்றியது. சற்று நேரத்தில் நான் எழுந்து போய் அங்கெங்கே சிதறி கிடந்த ஆடுகளை எல்லாம் விரட்டி ஒன்று சேர்க்க ஆரம்பித்தேன். அது அத்தனை ஒன்றும் எளிதான காரியமில்லை. 10-50 ஆடுகள், அதில் ஒன்றை விரட்டும் போது மற்றொன்று வேறொரு திசைக்கு ஓடும். அதை அடித்துக் கொண்டு வரும்போது கூட்டத்திலிருந்து வேறொரு ஆடு மற்றொரு திசைக்கு தப்பியோடும். எப்படியோ ஒரு விதத்தில் அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து பயங்கரன் தொழுவத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதுவரையில் அங்கே நடந்தவை எல்லாமே எனக்கு புதிதாகவே இருந்தது. அதனால் அன்று அங்கு நான் வெறும் பார்வையாளனாக மட்டுமே இருந்தேன். ஆட்டுக்கிடைக்குள் நுழையும் முன் அவன் ஹிந்தியில் என்னிடம் ஏதோ சொன்னான். நீ ஆடுகளை விரட்டி கொண்டு மசராவுக்கு போ, நான் இதோ வந்து விடுகிறேன் என்று சொன்னதாக நான் யூகித்தேன். ஓ, அப்போ மசரா என்றால் ஆட்டுக்கிடாயா? அப்படியானால் மாயில் என்றால் தண்ணீர் தான். அப்படியாக அரபி சொற்கள் ஒவ்வொன்றாக எனக்கு நெருக்கமாக தொடங்கின. நான் ஆடுகளை எல்லாம் தொழுவத்தில் அடைத்தேன். அப்போது பயங்கரன் கொஞ்சம் புல்லுடன் வந்தான். நாங்கள் இருவருமாக சேர்ந்து வைக்கோல், கோதுமை, தண்ணீர் என்று எல்லாவற்றையும் மசராவுக்குள் கொண்டு போய் வைத்தோம். நான் என்ன சொன்னேன்? மசரா? ஆமாம், மசராதான். நான் தான் எத்தனை சீக்கிரமாக அரபி பேச ஆரம்பித்து விட்டேன். அதன் பின்னால் நாங்கள் அடுத்த மசராவுக்கு போய் அங்கிருந்த ஆடுகளை எல்லாம் பாலைவனத்திற்குள் விரட்டி கொண்டு போனோம். இப்படியாக ஒரு சில மசராக்களிலிருந்து ஆடுகளை எல்லாம் வெளியே கொண்டு போய் வந்தபோது எனக்கு விஷயம் புரிபட்டு விட்டது. இந்த ஆடுகளை எல்லாம் வெளியே கொண்டு போவது மேய்ச்சலுக்காக இல்லை. அவை காலார நடக்க வேண்டும். அதற்காகத்தான் தொழுவத்திற்குள்ளே சோம்பலுடன் அடைந்து கிடக்காமல் கை கால்களை வீசி நடக்கும் ஒரு காலை நேர உடற்பயிற்சி. அவ்வளவேதான். உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. அந்த சூட்டிற்குள்ளே ஒவ்வொரு மசராவிலிருந்தும் ஆடுகளை வெளியே நடக்க கொண்டு போய் வந்தோம். ஆடுகளெல்லாம் தீனியும் தண்ணீரும் கொடுத்தோம். அப்போது திடீரென்று எனக்குள் சகிக்க முடியாத ஒரு பிரளய உணர்வு. இயற்கை உபாதை, வயிற்றுக்குள் முட்டலும் மோதலுமாக ஒரே கலவரம். நேற்று விமானத்தில் ஏறுவதற்கு முன்னால் எப்போதோ போனது. அன்று சாப்பிட எதுவுமே கிடைக்காமல் பொழுது அப்படியே கழிந்தது. ஆனால் இன்று காலையில் ஒன்றிரண்டு குபூஸ்களை உள்ளே தள்ளியிருக்கிறேன். அவை தனது வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டன. ஆனால் எங்கே போய் காரியத்தை முடிப்பது? எனக்கு நான்கு சுவர்கள் தான் வேண்டுமென்றில்லை, அப்படி பழகவும் இல்லை. ஊரிலோ ஆற்றங்கரையில் இருக்கும் புல்புதருக்குள் பதட்டமில்லாமல் ஒதுங்கலாம், காரியம் முடிந்து நிம்மதியாக கை கால் கழுவலாம். ஆனால் இங்கோ எதற்குமே வழி இல்லையே. எங்கு பார்த்தாலும் மல்லாந்து கிடக்கும் வெட்ட வெளி. எல்லோருமே செய்வதுதான், எல்லோருக்குமே தெரிந்த சங்கதிதான். என்றாலும் ஒரு சில விஷயங்களில் மனிதர்களான நமக்கு ஒரு மறைவு தேவைப்படுகிறதே. இதை பற்றி உங்களிடம் விவரிக்க முதலில் எனக்கு தயக்கமாகவே இருந்தது. ஆனாலும் முடிவில் இதை சொல்வதென்று தீர்மானித்தேன். ஏனென்றால் நாம் வெகு சுலபமாக கருதும் சில விஷயங்கள் கூட குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் மனிதரை எப்படி கிடந்து அல்லாட வைக்கிறது என்பதை சொல்ல விரும்பினேன். இது கூட இல்லை என்றால் இந்த கதையில்தான் என்ன பயன்? எல்லாம் சரிதான், ஆனால் இது அப்படியொன்றும் தடுத்து நிறுத்தக்கூடிய காரியமாக தெரியவில்லையே. ஒவ்வொரு நொடியும் வயிற்றுக்குள் பிரளயம் மூர்க்கமாகிக் கொண்டிருந்தது. நான் மெதுவாக மசுராவின் எதிர்ப்பக்கம் போனேன். இப்போது எனக்கும் அருபாவுக்கும் இடையே, எனக்கும் பயங்கரனுக்கும் இடையில் ஆட்டு மந்தையின் ஒரு மறைவு கிடைத்தது. அவசரத்துக்கு இது போதும். எப்படியோ ஒரு வழியாக நான் கண்ணை மூடிக்கொண்டு காரியத்தை முடித்தேன். அப்பாடா, இப்போதுதான் நிம்மதி. இந்த உலகத்தில் கிடைப்பனவற்றுள் கிடைக்கும் மிக பெரும் ஆசுவாசம். நான் பூனையை போல் அதன் மீது கொஞ்சம் கல்லையும் மண்ணையும் வாரி போட்டேன். இனி கால் அலம்ப வேண்டுமே. அது அப்படி ஒன்றும் சிரமமான காரியமாக தெரியவில்லை. தொட்டியில் தண்ணீர் தாராளமாக கிடக்கிறது. பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணீர் பிடித்து புல்கட்டிற்கு பின்னாலே வைக்கோல் போருக்கு பின்புறமாகவோ போய் கழுவி கொள்ளலாம். நான் பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணீர் பிடித்து கொண்டு வைக்கோல் போர் பக்கம் நகர்ந்தேன். என் பிட்டத்தில் ஒரு துளி தண்ணீர் விழுவதற்கு முன்பதாகவே என்னுடைய பின்புறத்தில் சுளீர் என்று ஒரு சாட்டையடி. எதிர்பாராத அந்த அடியில் ஒரு நிமிடம் விதிர்விதித்து போனேன். என்ன ஆச்சு? என்ன நடக்கிறது இங்கே? நான் சற்றென்று திரும்பினேன். எதிரே திகதிகென எரியும் கண்களுடன் அர்பாபு. எனக்கு எதுவுமே புரியவில்லை. இப்படி அடிக்கும் அளவுக்கு நான் என்ன அப்படி தவறு செய்து விட்டேன்? வேலையில் ஏதாவது குளறுபிடையாகி விட்டதா? தப்பு ஏதாவது நடந்து விட்டதா? என்னுடைய கையில் இருந்து பக்கெட்டை முரட்டுத்தனமாக பறித்த அர்பாபு கோபத்துடன் கூச்சலிட்டான். அதன் பின் பெல்ட்டால் என்னை விளாசி தள்ளினான். என் மீது அடி விழுந்து விடாமல் இருக்க கைகளால் தடுக்க முயன்றபோது அடியின் உக்கிரம் கூடியது. ஒரு கட்டத்தில் அடி தாங்காமல் நான் தரையில் விழுந்தேன். அர்பாபு தண்ணீர் பக்கெட்டுடன் கோபமாக கூடாரத்துக்கு திரும்பினான். அர்பாபுவின் கோபமும் அடியும் எனக்கு உணர்த்தியது இதுதான். இந்த தண்ணீர் உனது பின்பக்கத்தை கழுவுவதற்கானது அல்ல, அது என்னுடைய ஆடுகளுக்குரியது. இந்த தண்ணீரின் விலை உனக்கு தெரியாது. இனிமேல் இதுபோன்ற தேவையற்ற விஷயங்களுக்காக தண்ணீரை தொடாதே. மீறி தொட்டால் தொலைத்து விடுவேன் உன்னை. மலம் கழித்துவிட்டு பின்புறம் கழுவுவது உலகமகா தவறு என்னும் முதல் பாடம் அங்கே எனக்கு இப்படித்தான் கற்பிக்கப்பட்டது. நான் தரையிலிருந்து மெதுவாக எழுந்தேன். எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. இப்படி ஒரு மோசமான நிலைமை இதுவரை எனக்கு ஏற்பட்டதில்லை. நான் ஆற்றில் வளர்ந்தவன். தண்ணீரே என் வாழ்க்கை, சுத்தம் எனது உயிர் மூச்சு. என்னுடைய சைனு இரண்டு தடவை குளிக்காமல் இருந்தால் எனக்கு அருவறுப்பாக இருக்கும். என் வேலையோ எப்போதுமே தண்ணீருக்குள். ஆனால் எனது வாழ்க்கையின் அனைத்து வழக்கங்களையும் நான் துறந்தாக வேண்டிய காலகட்டத்தின் துவக்க தினங்கள் இவை. அவற்றில் மிக கொடுமையானது கழுவ ஏற்பட்ட தடைதான். நான் திரும்பி வந்து கட்டிலுக்கு அடியில் கடந்த மணலில் உட்கார்ந்தேன். பயங்கரன் கட்டிலுக்கு மேலே இருந்து அவசர அவசரமாக குபூசுகளை தின்று கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் எனக்கும் சில குபூசுகளை நீட்டினான். கால் கழுவாமல் சாப்பிடுவதை பற்றி என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நான் குபூசை கைகளால் தொடாமல் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்தேன். அப்போது தொலைவில் அற்புதமான காட்சி ஒன்று தென்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒட்டக மந்தை. நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தன. என் வாழ்நாளில் நான் இதுவரை பார்க்காத முற்றிலும் புதுமையான காட்சி அது. மிகப்பெரிய ஒட்டகம் வரிசையின் முன்னாலும் அதனை பின்னால் தொடர்ந்து அதைவிட சிறியது, அதற்கடுத்து அதைவிட சிறியது என்று அளவுக்கு தகுந்தபடி ஒவ்வொன்றாக வரிசையில் அலங்காரமாக வந்து கொண்டிருந்ததே தனி அழகுதான். காவலாளிகள் எவருமே இல்லாமல் அவை தாமாகவே வழிவண்டி பிடித்து வந்து கொண்டிருக்கின்றன. சற்று நேரத்திற்கெல்லாம் அத்தனை நெருக்கத்தில் நான் பார்ப்பது அதுவே முதல் தடவை. உடல் சலிக்க நான் அதிசயத்துடன் அவற்றை பார்த்து கொண்டிருந்தேன்.
ஒட்டகங்களில் தடித்த புருவங்கள் எனக்கு பாலைவனத்தின் அனைத்து தீஷணங்களையும் எடுத்து காட்டுவதாக தோன்றியது. மீன் செதில்களைப் போல் திறந்து மூடும் மூக்கு, மிக நீளமாக பிளந்திருந்த வாய், வலிமையான கழுத்து, குதிரையின் குட்டை ரோமங்களை நினைவூட்டும் ரோமம், கொம்பு போல் தலைக்கு மேல் நீண்டு வளர்ந்த காதுகள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை ஈர்த்தது. எனக்கு அச்சமூட்டியது மர்மம் உறைந்து கிடந்த அதன் பார்வைதான். அதன் கண்களை ஒரே ஒரு முறைதான் பார்த்தேன். ஆனால் அதற்குள் சூரியனை பார்த்ததை போன்றதொரு வெம்மையை நான் உணர்ந்தேன். அதன் கண்களில் பாலைவனத்தின் அகண்டமும் மர்மமும் பயங்கரமும் வன்மமும் உறைந்து கிடந்ததாக எனக்கு தோன்றியது. இவற்றிலிருந்து நான் ஒருபோதும் தப்பித்து விட முடியாது என்பதை எனக்கு பூடகமாக உணர்த்தின அந்த கண்கள். ஒட்டகங்களை மர்மங்களின் உச்ச வடிவம் என்று அழைக்கவே நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஒட்டகங்கள் என்னை கடந்து மெதுவாக தமது மசுராவுக்குள் நுழைந்தன. காத்துக்கொண்டிருங்கள், மீண்டும் இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் வியாழக்கிழமை கேட்டு மகிழலாம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழி.